بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، وإذ قال إبراهيم رب اجعل هذا بلدا آمنا وارزق أهله من الثمرات من آمن منهم بالله واليوم الآخر، قال ومن كفر فأمتعه قليلا ثم اضطره إلى عذاب النار وبئس المصير. صدق الله العلي العظيم.
கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக, கபூல் செய்து கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. நினைக்கிறேன் ஒரு 2-3 வாரங்களுக்கு பிறகு நாங்கள் சந்திக்கிறோம். நான் வலிமையாக சூரத்துல் கஃப்புடைய பாடங்களைத்தான் நடத்தி வந்தேன். காலத்தின் தேவையை கவனத்தில் கொண்டு இன்றைக்கு நாங்கள் வேறொரு விடயமாக பேசுவது பொருத்தம் நினைக்கிறேன். இந்த நாடு, நாங்கள் வாழக்கூடிய இந்த நாடு, இந்த தேசம் அல்ஹம்துலில்லா ஒரு சுதந்திர கொண்டாட்டத்துக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறாங்க. 69வது சுதந்திர தினம், 69வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு இந்த நாடு ஆயத்தமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லீம்களாகிய நாங்கள் இதை எப்படி பார்க்க வேண்டும், இதில் எங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும்? இன்றைய காலையில் நான் இதை பற்றி கொஞ்சம் பேசின சர்வீஸில் கலைத்தேன். கொஞ்சம் விரிவாக பேசலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக ஒரு ஹதீஸ் இருக்குது, ஆனால் அது ஹதீஸ் அல்ல, அது ஒரு கருத்து. ஹுப்புல் வத்தனி மினல் ஈமான் என்று சொல்லும், தேசப்பற்றும் ஈமானில் இருந்து உள்ளது என்று சொல்லும், தேசப்பற்று ஈமானில் இருந்து உள்ளது என்று சொல்லி ஒரு கருத்து இருக்குது, ஹதீஸ் என்று சொல்லுவார்கள். ஆனால் யதார்த்தத்தில் அது ஹதீஸ் அல்ல, ஆனால் அந்த கருத்து ஹதீஸ் சொல்லப்பட்டது. அந்த கருத்து ஹதீஸுகள்ல தாராளமாக இருக்குது. நாங்கள் இருக்கக்கூடிய இடத்தை நேசிப்பது, இருக்கக்கூடிய இடத்துக்கு எப்பயுமே ஒரு பெருமையாக நாங்கள் இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்லுவார்கள், சிலருக்கு சிலருடைய வாழ்க்கையில அவருடைய ஊர் அவர்களுக்கு பெருமையாக இருக்கும். எது பெருமை? ஊர். மக்காவிலிருந்து ஜமாத்து வந்தா சொல்லுவாங்க, நாங்கள் மக்காவாக இருந்தோம். அந்த மக்களுக்கு அவங்க மக்காவில் இருக்கிற என்பதே பெருமை. சிலவங்க சொல்லுவாங்க, நாங்கள் மதீனாவில் இருந்திருக்கோம். சிலர்கள் சொல்லுவார்கள், நான் அமெரிக்காவை சேர்ந்தவர். அதே நான் அமெரிக்கா என்பது அவருக்கு பெருமை. உலகத்தில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க இருப்பது ஊருக்கு பெருமை. அவங்க இருப்பது இதுக்கு பெருமை, ஊருக்கு பெருமை. இந்தியாவில் சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் அடையாளம் இந்தியா, இந்தியாவுக்கு அடையாளம் காந்தி இதுவா. நீங்க எந்த ஊரை சேர்ந்தவர்? நான் காந்தி ஜீடூரை சேர்ந்தவர். நான் காந்தி ஜீடூரை சேர்ந்தவர். காந்தி என்பவர் இந்தியாவுக்கு பெருமை, இந்தியா அவர்களுக்கு பெருமை என்று சொல்லி ஒரு கதை சொல்லுவார். அதே போல எனக்கு இந்த ஊரு, நான் இந்த ஊரை சேர்ந்தவர் என்பதற்கு பெருமையாக இருக்கேனும். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவர்கள் அந்த ஊருக்கு பெருமை. நான் இந்த ஆலையும் எனக்குள்ளதான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதனால வாழ்க்கையில் எப்பயுமே கருத்தில் கொள்ள வேண்டும், நான் வாழக்கூடிய இடத்துக்கு நான் பெருமையுள்ளவளாக இருக்கிறேன். எனக்கு அந்த ஊர் பெருமை அல்ல, நான் அந்த ஊருக்கு பெருமை. எங்களோட முன்னோர்கள் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஸ்ரீலங்கா எங்களுக்கு தேவையில்லை, ஆனால் ஸ்ரீலங்காவுக்கு நாங்கள் தேவை. இங்க வந்து நாங்கள்லாம் வந்தாபுரத்தான் தானே, ஹிஸ்டரி அப்படித்தான். பூர்வீகமாக யாரும் மக்களுக்கு இல்லாங்கல்ல, இஸ்லாமியர்கள் வந்தவர்கள். ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் இந்த நாட்டுக்கு தேவைப்பட்டோம். நாட்டுக்கு நாங்க தேவைப்பட்டிருக்கோம். இப்ப அந்த காலத்தில் வாழ்ந்த முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு தேவை என்பதன் காரணமாக சிங்கள ராஜாக்கள் எங்களை கௌரவித்து கண்ணியப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கோம். தண்டில் உள்ள மீராமக்கா பள்ளி வந்துட்டு தலதா மாளிகையினுடைய கணக்கு புள்ள தொழுகிடம் யாரு கணக்கு புள்ளைக்கு தொலை கொடுத்தாரு. லைன் பள்ளி வந்துட்டு லைன் பள்ளி அது வந்துட்டு லைன் பள்ளின்ற வந்து லைன் சொன்னா மலை பாசையில பெருசு கிடையாது அல்மஸ்ஜிதுல் கபீர் பெரிய பள்ளி. லைன் மஸ்கூண்ட அடையாளம் பேரு வந்து என்ன பெரிய பள்ளி அது கொடுத்திருந்தது யாருக்கு என்றால் அந்த காலத்தில் வாழ்ந்த டிஃபென்ஸ்ல இருந்த முஸ்லீம்களுக்கு தொழுகிறது அந்த காலத்தில் வாழ்ந்த முஸ்லீம்கள் அந்த நாட்டுக்கு பெருமை அந்த நாடு பங்கன் ஆவாது இவர்கள் இல்லாம என்ற ஒரு நிலைக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த முஸ்லீம்கள் வாழ்ந்திருக்காங்க. ஆனா அது காலப்போக்கில் மாறி 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 வந்து இப்ப எப்படி ஆபிச்சுன்னு சொன்னா இவங்க இந்த நாட்டை நாட்டை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டுக்கு சுமை நாட்டுக்கு சுமை என்ற ஒரு மென்டாலிட்டி என்ற ஒரு சிந்தனை பெரும்பான்மை சமூகத்திடத்துல ரொம்ப வேகமாக பரவி கொண்டிருக்குது. அது பரவுறதுக்கு பல காரணங்களும் இருக்கு. அதுல ஒரு காரணம் தான் நாங்க பல தசார்த்தங்களாக பெரும்பான்மை சமூகத்தை விட்டு ஒதுங்கி ஐசோலேட்டட் ஆகி எந்த விதமான ஒரு இலங்கையன் என்று சொல்லக்கூடிய எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லாமல் ஒரு பெரும்பான்மை சமூகத்துடைய ஒரு மென்டலிட்டியோட சிந்தனையோட நாங்கள் இந்த நாட்டில் வாழ்ந்திருக்கோம். இந்த நாட்டில் பொதுவாக தேசிய கொடி என்று இருக்குது, தேசிய கீதம் என்று இருக்குது, நாட்டுக்கு என்று ஒரு கலாச்சாரம் இருக்குது. ஜமாத்துகள் வருவாங்க ஆப்பிரிக்காவில் இருந்து, அவங்க வந்தால் ஆப்பிரிக்காவுடைய உடுப்பத்தை உடுப்பாங்க. அந்த ஆப்பிரிக்காவுடைய என்ன கை ஆப்பிரிக்காவுடைய தலப்பா ஆப்கானிஸ்தான் வரக்கூடிய ஜமாத்துகளை பார்த்தா அவங்க ஆப்கானிஸ்தானுடைய உடுப்பத்தை அந்த பெரிய என்ன செய்யும் பெரிய தலப்பா. டெல்லியிலிருந்து வரக்கூடியவருடைய உடுப்பு டெல்லி உடுப்பு தான், அது அது டெல்லி உடுப்பை பார்த்தோன்னே சொல்லாமல் இந்து சேர்ந்தது. பாகிஸ்தானுடைய மக்கள் வந்து என்ன செய்யும் அது பாகிஸ்தானுடைய. இலங்கையில வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு நல்லா ஞாபகம் ரெண்டு வகையான அடையாளங்கள் இருக்கு. ஒன்று நாங்க முஸ்லீம்கள், ரெண்டாவது நாங்க இலங்கையர். நாங்க விருந்தாளிகள், நாங்க யாரல்ல விருந்தாளி, நாட்டுக்கு சொந்தக்காரர்கள். இந்த ஊருக்கு கலாச்சாரம் இருக்கு, இந்த ஊருக்கு இந்த ஊர்ல நாங்க வாழ்றதுக்கு ஒரு ஒரு நாங்க இந்த ஊர்ல வாழுவோம். ஆனா பாகிஸ்தானுடைய கலாச்சாரத்துல அரபு நாட்டு கலாச்சாரத்துல நாங்க இந்த நாட்டுல வாழுவோம். எந்த கலாச்சாரத்துல இந்த நாட்டு கலாச்சாரம், இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு கலாச்சாரம் கலாச்சார பின்புலம் இருக்கு. அதுல இஸ்லாத்துக்கு முரணாக எதுவுமே அங்க காண்றதுக்கு அவங்களுக்கு காண மாட்டோம். அப்படி அவங்களை அவங்களை செல்லவும் நிர்பந்திக்கவும். எனவே ஒரு முஸ்லீம் என்று ஐடென்டிட்டியோ வாழ்றது போல இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம் நான் இலங்கையன் என்று சொல்லக்கூடிய ஏதோட ஒரு ஐடென்டிட்டியோட வாழும். வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கல்யாணத்துக்கு இல்லாம சமீபத்தில் ஒரு உரையாடல்ல கலனி பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பெரிய ஒரு உபவேந்தர் அதாவது ஒரு ப்ரொஃபசர் வந்துட்டு முஸ்லீம்களுக்கு சென்ன செய்தி நிறையமா சொன்னாரு, நீங்க எங்களை தன்சர்ல பங்கெடுக்க செய்வேன், எங்கட பெருகாரையில நீங்க வந்து பங்கெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பொருளாதார உதவிகள் எங்களுக்கு உங்களுடைய உதவிகள் தேவையும் கிடையாது, எங்கட ஜனாதாக்கள்ல வந்து நீங்க பெரிய கூட்டம் அளவுல என்ன செய்ய தேவையில்லை, பங்கெடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. நாங்க உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது உண்டே ஒன்றுதான், இலங்கையர்களாக வாழப்படுகிறோம். இதாக எனக்கு செய்திக்குதான் சொன்ன கருத்து ரெக்கார்டிங் என்ன சொன்னாரு, இலங்கையர்களாக வாழ பழகிக்கணும். மத அனுஷ்டானங்கள்ல பங்கன்ல வந்து தன்சல்லையோ அல்லது தோரண கற்ற விஷயத்திலேயோ அல்லது எங்களுக்கு சாப்பாடுதார விஷயத்திலேயோ நீங்க செய்யவானது அளவு தூச்சி அழைத்துக்கலவான அது உண்டு. அப்படி நாங்க அதை எதிர்பார்க்கவும் இல்லை. உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்றுதான். என்ன எதிர்பார்ப்பு? இலங்கையர்களாக வாழும். நமது ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கால வாழக்கூடிய மக்களுக்கு கலாச்சாரம் என்பது ஒன்றுதான், அது இலங்கை கலாச்சாரம். அதையும் உதாரணமாக நான் கலாச்சாரத்தை பங்கிட்டு இந்த காலையிலே சொன்னேன், அரபு நாடு ஜிசிசி கண்ட்ரிஸ், அதாவது வளைகுடா நாடுகள் நாங்கள் சொன்னோம். இந்த வளைகுடா நாடுன்றது ஆறு நாடு, சவுதி, குவைத், பஹ்ரைன், கத்தார், யுஏஇ, இதெல்லாம் அதுக்குள்ள வரும். இவங்க எல்லாம் முஸ்லீம்கள், இவங்க எல்லாருமே முஸ்லீம். அதுல எந்த விதமான இது இல்லை, வித்தியாசம். முஸ்லீம் குரான் உண்டு, ஹதீஸ் உண்டு, காபத்துல்லா உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் இந்த ஆறு ஊருக்கும் ஆறு வகையான கலாச்சாரம் இருக்கு. ஆறு ஊருக்கு என்ன இது? ஆறு ஊருடைய மக்களுடைய உடுப்பை பார்த்து சொல்லவர் இந்த ஊரை சேர்ந்தவர். இந்த உடுப்பு இது ஸ்ரீலங்கா உடுப்பு அல்ல, இது இதே அரபு நாட்டு உடுப்பு, இது சவுதி அரேபியா உடுப்பு, இது குவைத் உடுப்பு மட்டும். யுஏஇ உடுப்பு வேற, ஒமான் தொப்பி வேற, ஒமான் உடுப்பு வேற, ஒமான் காராக்கள் ஜும்பா உடுப்பு உடுப்பு சார உடுப்பாங்க, நஷ்டம் போட மாட்டாங்க. இவர் ஒமானின்ற உடுப்புல சொல்ல பாஸ்போர்ட் பார்க்க தேவை. இவர் குவைத்தி, இவர் சவுதி அரேபியா. அவர்களுக்குள்ள உடுப்புல என்ன இருக்குது? இது ஒன்றும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுப்பல்ல, அவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய கலாச்சாரம். அது மட்டுமா, முசாபாஷத்து முசாபாஷத்து உலகத்தில் நல்லா யாமிச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு வகையான கலாச்சாரம் இருக்கு. என்ன கலாச்சாரம் தெரியுமா? சவுதி அரேபியாவில் முசாபாஷத்து முகானக்காசு, நாங்கள் முகானக்காசைவோம், அதை எடுத்து கட்டுப்பிடிச்சு அங்களை வந்து எங்களை வந்து கட்டுப்பிடிச்சு முகானக்காசு. நீங்க சவுதி அரேபியாவில் செய்யற முசாபஹா பார்த்தா அது ஆச்சரியப்படும். சொத்தையில கிஸ் பண்ணுவாங்க, சத்தம் கேட்கும், அன்பு கூடினு சொன்னா மிச்சம் முகம்மத்த நாட்கள் இருந்தா பல முறை செய்வாங்க, குறைஞ்சது மூணு முறை செய்யணும். அது மிச்சமே முகம்மத்த நாட்கள் இருந்தா செஞ்சு போட்டு, கண்ணியமான நாட்கள் இருந்தா நெத்தியில மூணு முறை சொத்தையில மூணு முசாபஹா செஞ்சு போட்டு மூணு முறை கிஸ் பண்ணி போட்டு சரிய நெத்தில் செய்வாங்க, முத்தமிட்டு கைய போட்டுவாங்க. இது மார்க்கம் அல்ல, இது ஷரியத் அல்ல, இது கலாச்சாரம். அதே சவுதியில் இருந்து குவைத்துக்கு போனா அங்க இருக்கிற முசாபா தெரியுமா? அங்க முசாபா ஆச்சரியமான முசாபா, சுபஹானல்லாஹ், மூக்கும் மூக்கும் முசாபாசம், சொத்தே மூக்கு மூக்கலே முட்டும். இதுக்கு நீங்க ஹதீஸ் வைத்து ஆதாரம் தேடினா இதுக்கு ஆதாரம் நீக்கர்கள்ட்ட என்ன இல்லை, இது ஆதாரம் அல்ல, இது கலாச்சாரம். அப்ப இது கல்ச்சர் சரியா? அப்ப நீங்க கேட்பீங்க, ஒசரமான ஒரு ஆளு கட்டியான எப்படி முசாபா செய்யறது? செய்தலையா முசாபா? இது இது கலாச்சாரம். இது ரெண்டுக்கும் நீங்க பேசி யாரும் என்ன செய்ய தேவையில்லை. இது ஹதீஸ் நீக்குதா, மார்க்கத்தில் நீக்குதா, இது இருக்குதா, அதுக்கு பிரச்சனை கலாச்சாரம். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு வகையான கல்ச்சரல், அவர்களுடைய கலாச்சாரத்தை பிரித்துப்படுத்தக்கூடிய உடுப்பு இருக்குது, முசாபாக இருக்குது, வரவேற்பு இருக்குது. இந்த எங்க ஊர்ல வந்துட்டு நீங்க ஒரு நன் முஸ்லீம் வீட்டு போனீங்க, உங்களோட வீட்டுக்கு ஒரு முஸ்லீம் வந்தார், எப்படி வரவேற்பீங்க சொல்லுவோம்? எங்களோட வீட்டுக்கு ஒரு முஸ்லீமான சகோதரி, எப்படி வரவேற்பீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், வாங்க 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 வரவேற்போம். நன்முஸ்லிம் விட்டு போடுங்க, அவங்க எப்படி வரவேற்பாங்க சொல்லுங்க? இது உங்களை வணங்குறல, அவங்க என்ன செய்யறாங்க? அவங்களை கும்பிட்டு இல்லது, வணங்குற இல்லது, இது வரவேற்கிறது. நீங்க சம்பத் பேங்க் போனா சம்பத் பேங்க்லுக்கு உள்ள வரக்கூடிய ஒரு கஸ்டமர் என்ன செய்வாங்க? என்ன போட்டோ போட்டு இது இது கும்பிட்டு நினைச்சவாங்க, உங்களை வணங்க இல்ல அவங்க, இது அவங்களை வணங்க இல்ல, அவங்க என்ன செய்யறாங்கள வரவேற்கிறாங்க. நீங்க எங்க ஜனாதாக்கு வந்திருக்கிறீங்க, நாங்க சொல்றதே கும்புட்டா நீ என்ன செய்யணும் சொல்றாரு? நாங்க இவனை வரவேற்ப எங்கட வரவேற்ப கூட இவங்க எக்ஸப்ட் பண்றாங்க இல்ல, நீங்க ஒருத்தர சலாம் சொன்னீங்க, அவர் வந்து பதில் சொல்ல பிடிக்கும். திருவோம். நீங்க ஒருத்தருக்கு சலாம் சொன்னீங்க மாயா, அஸ்ஸலாமு அலைக்கும், கேட்காம போயிட்டாரு. சம்டை கேட்க மாட்டாரு சொன்ன சலாம், அவர் கேட்காம போயிட்டார். எப்படி உங்களுக்கு அதே மாதிரி தானே ஹேட் யாருக்கு வரும், யாருக்கு வரும்? நீங்க ஏழு மணி அவன் போய் கேளுமா, நான் வணங்குறதுக்கு தகுதியா நாள் இல்ல. ஆமா, ஒயாட்ட வதிந்த ஆசிய ஞானி வதிந்த கவுத, நான் உன்னை வரவேற்கிறோமா அப்பா. இதே கும்பிடுறதுக்கு தானே பாகிஸ்தான்ல செஞ்சா மன்னிப்பு கேட்கிறது. பாகிஸ்தான்ல செஞ்சா என்னது, என்ன அடையாளம் இங்க வணங்குறீங்க, இங்க வரவேற்கிறீங்க, இங்க செய்றீங்க, இது மன்னிப்புக்கு. எங்க மதுரசால நாங்க ஓதிர மதுரசால உஸ்தாத் என்ன சார் ஏசினா அஸ்தாத் தவறு குத்து மாணவன் தவறு செஞ்சான் தாய்லாந்து மன்னிப்பு தான், இது மன்னிப்போம். இது முதலாவது கலாச்சாரம் என்ற என்னன்றது முதலாவது சொன்னாங்க. நாங்க நாங்களாகவே சிந்தித்து இந்த நாட்டில் அப்படி வாழ்ந்ததினால ஏற்பட்ட விளைவுகள் ஏராளம் நாங்கள் இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கோம். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்துக்கும் நம்ம சொந்தக்காரர்கள், இந்த நாட்டினுடைய நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் எங்களுக்கு என்று சொல்லி ஒரு இஸ்லாமிய பண்பாடு இஸ்லாமிய நடைமுறை இருக்கிறது, அதையும் நாங்கள் நினைச்சிடும். அதனால தான் பாருங்க, சஹாபாக்களுக்கு நாங்கள் ரெண்டா பிரிச்சுடும். மக்காவில் இருந்து வந்த சஹாபாக்கள் முஹாஜிரீன்கள், அன்சாரிகள் மதீனாவை சேர்ந்தவர்கள். இப்ப சல்மான் சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, என்ன சொல்வோம், சல்மான் அல் சல்மான் அல் ஃபாரிசி, ஈரான சேர்ந்தவர். அவருடைய பேருக்குள்ள வாப்பட பேரை சொல்றத போல என்ன சொல்றோம், எல்லாரும் சொல்ற இமாம் புகாரி சொன்னார், அல்லது புகாரி நீக்கிடுவாங்க. புகாரி இமாம் பேரொன்றும் இல்லை, புகாரி கிதாபும் இல்லை. நீங்க ஒரு டிக்ஷனரி புக் லைப்ரரியில வைத்து புகாரி எங்கேன்னு தேடினா நீங்க புகாரியை கண்டுபிடிக்க மாட்டீங்க. புகாரின்னு கிதாப் ஒன்றும் இல்லை, புகாரி இமாமும் இல்லை. புகாரின்றது ஒரு ஊரு தானது, புகாரான ஊரு. அந்த ஊரை சேர்ந்த இமாம் அவருடைய பேர் முஹம்மது இப்னு இஸ்மாயில். அவருடைய பேர் என்ன, வாப்பட பேர் இஸ்மாயில், அவட பேரு முகம்மது. ஆனா யாருக்குமே வாப்பட பேரும் தெரியா, அவட பேரும் தெரியா, என்ன தெரியும், அவருடைய ஊரத்தான் தெரியும். அவர் எழுதிய கிதாபுக்கு பேர் என்ன, புகாரி. ஆனா அவட கிதாபுடைய பேர் என்ன தெரியுமா, அல் ஜாமியு ஸஹீஹ். அல் ஜாமியு கிதாபுக்கு பேர் ஜாமியு ஸஹீஹ், அவருக்கு பேர் முகம்மது பின் இஸ்மாயில். எங்கேயுமே புழக்கத்தில் வழக்கத்தில் இல்ல புகாரி என்பது, புகாரி என்பது அவருடைய பிறந்த ஊரு, அவருக்கு தேசம் அது. நான் சொல்லி அவங்களுக்கு எத்தனை நம்பர் சொல்லிக்கிறேன், தஸ்ரூல் குர்துபி இமாம் குர்துபி சொல்றாங்கன்னு சொல்லி, குர்துபியில இமாம் குர்துபி என்று சொல்லி ஒரு இமாம் இல்ல, அவருடைய பேர் வேற. தஸ்ரூல் குர்துபின்னு தஸ்ரூல் இல்ல, தஸ்ரூடைய பேரும் வேற. குர்துபின்றது குர்துபா, எங்கள் ஸ்பெயின்ல அந்தலுஸ்ல ஒரு ஊருக்கு பேர். அந்த ஊரை வச்சு அவங்க, அதே போல எனக்கு அறிமுகம் ஸ்ரீலங்கன் முஃப்தி, ஒரு ஸ்ரீலங்கன் டாக்டர், ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்காலர், ஒரு ஸ்ரீலங்கன் பிசினஸ்மேன், ஒரு ஸ்ரீலங்கன் ப்ரொஃபஷனல், ஒரு ஸ்ரீலங்கா ஜமாத். ஸ்ரீலங்கா ஜமாத் வந்துச்சு தானே மாஷா அல்லாஹ், அவங்க நல்லா வேலை செஞ்சு போறாங்க. ஸ்ரீலங்கா ஜமாத் யாரு வாப்பாங்க, அப்படி லேபல் ஒட்டு ஜமாத் அங்க வரையில் வந்தது முழுக்க யாருண்டா, ஸ்ரீலங்கா சேர்ந்த மக்கள். அதை வச்சு அந்த ஜமாத்துக்கே பேர் என்னாச்சு, யூனிவர்சிட்டியில மாணவர்கள் நல்லா இருக்கிறாங்க, அந்த ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்க பிறந்த ஊர், நாங்க வாழ்ற ஊர், எங்களுக்கு ஒரு பெருமை. அதனால மிக அன்பாக சொல்றேன், இந்த நாடு எங்களுடைய நாடு, இந்த நாடு எங்களுடைய தேசம். எப்பயுமே இந்த நாட்டுக்கு என்ன சரி செஞ்சுட்டு தான் போகும். எல்லாருக்கும் திருப்பி திருப்பி சொல்றது. இத வீடுகள் எழுதி ஒட்டி வை. உலகத்தில் வாழ்ந்துட்டு போற எல்லாருக்கும் சரித்திரம் இல்லை. உலகத்தில் வாழ்ந்துட்டு போற எல்லாருக்கும் என்ன இல்லை? சரித்திரம். எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு மௌத்தாரா? இன்னைக்கு சொன்னாங்க, காலையில உம்ராவுக்கு போயிட்டு வரக்குள்ள 9 பேர் எக்ஸிடென்ட் மௌத்தா வைச்சாங்க. இன்னாடு இல்லாகவே மௌத்தாயிட்டாங்க. உம்ராவுக்கு போயிட்டு வர வரையில எக்ஸிடென்ட் பண்ணி மௌத்தாயிட்டாங்க. பஸ் வந்து போதிச்சா மௌத்தாயிட்டாங்க. இன்னாடு இல்லாகவே நேற்று நான் விசாரத்துலக்குள்ள கனடாவுல பள்ளியில தொழுது கொண்டிருந்த 5 பேர் ஷூட் பண்ணி போட்டாங்க. மௌத்தாயிட்டாங்க. உலகத்தில் வாழ்ந்துட்டு போற எல்லருக்கும் என்ன இல்ல? சரித்திரம். உலகத்தில் யாருக்கு சரித்திரம் எழுதப்படும் என்று சொன்னால், யாரு உலகத்தில் மற்றவனுக்காக வேண்டி வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு சரித்திரம் எழுதப்படும். மற்றவனுக்காக வேண்டி வாழ்ந்தவன் என்ன புள்ளக்கான? என்ன புள்ளக்கான்? நான் வாழத்தை விட காகமும் வாழுது. காகம் என்ன செய்யும்? காலையில போயிட்டு உணவு தெரிக்கொண்டு வாயில தண்டை வைத்த கால் வச்சுக்கொண்டு பிள்ளைக்கு என்ன செய்வீங்க சொல்லுங்களேன்? காகமும். நீங்க மட்டுமல்ல, நான் மட்டுமல்ல. நானும் என்ன பிள்ளைய கொண்டார காகமும் கொண்டு வருது. என்ன பிள்ளைய பாதுகாக்கிற? நான் மட்டுமல்ல, நாயும் பாதுகாக்குது. நாய் குட்டி போட்டு பாதுகாப்பும் போறோம். ஒரு கிழமைக்கு என்ன எப்படிக்கும்? எப்படிக்கும்? அதுக்கும் பாதுகாக்குது. அது இந்த விஷயம் சமூகத்துக்காகவே. உலகத்தில் வாழ்ந்துட்டு மரணிக்கிற அனைவருக்கும் சரித்திரம் கிடையாது. உலகத்தில் சரித்திரம் எழுதப்பட வேண்டும் என்று இருந்தால் பிறருக்காக வேண்டி நாங்கள் வாழும், இந்த நாட்டுக்காக வேண்டி வாழும். பிபி ஜாயா, சர் ராசி ஃபரீத், நலிமாஜி ஆரம்பம், மதரசாக்கள் உருவாக்கிற பெரும் பெரும் தகைகள் இருக்கிறாங்க. எஜுகேஷனுக்காக வேண்டி அர்ப்பணித்த பெரிய கல்விமான்கள் இருக்கிறாங்க. அவங்களை பற்றி பேசுவோம். எத்தனையோ பெரிய காணி வாங்கினாரு, பிள்ளைகளை காணி கொடுத்துட்டு போனாரு, வீடு கட்டினாரு, பிள்ளை. இதை யாரும் பேசுறது கிடையாது. அதெல்லாம் உலகத்துல நடந்து கொண்டுதான் இருக்கும். அது இல்ல விஷயம். இந்த இடத்துல நாங்கள் வந்து செய்வோம். அதனால இந்த நாடு 69வது சுதந்திரத்தின சுதந்திரம் என்று சொல்றாங்க. ஆனா நாங்க சொல்றோம் என்ன நிபந்தனைகளுடனான சுதந்திரம் எங்களுக்கு கிடைத்திருக்கு. என்ன நிபந்தனை? நிபந்தனைகளுடனான ஒரு சுதந்திரம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அந்த பிரிட்டிஷ்காராக்கள் 500 வருஷம் ஆட்சி செஞ்சு போட்டு அவங்க செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு அட்மினிஸ்ட்ரேஷனுக்குரிய முறையெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் போட்டு இந்த முறையில இந்த நாட்டை நீங்க நிர்வகிக்கணும்னு சொல்லி கையில கொடுத்துட்டு போனாங்க. அந்த முறை பிரகாரம் நாங்க இந்த நாட்டை என்ன செய்யறோம்? அங்க சிங்கள கலாச்சாரமும் இல்ல, இந்து கலாச்சாரமும் இல்ல, மேற்கத்திய கலாச்சாரம் உள்ளுக்கு இருக்குது. அதை செஞ்சுட்டு போறாங்க. சரி, பிரச்சனை இல்லை, அது நடக்கட்டும். அதை பத்தி நாங்க அழைத்து குலத்தேவே இல்லை. ஆனா இந்த நாட்டில் நல்லா யாமிச்சுக்கோம். 206 நாடுகள் உலகத்தில் இருக்கு. அதுல 53 நாடு கிட்டத்தட்ட முஸ்லீம் நாடு. மற்ற மீதமுள்ள 158 நாடுகள்லையும் முஸ்லீம்கள் வாழ்றாங்க. முஸ்லீம்கள் வாழ்றாங்க. எந்த ஒரு நாடும் இல்லை, யாரும் இல்லாம முஸ்லீம் இல்லை, முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. முஸ்லீம் என்ற ஐடென்டிட்டியுடைய வாழ்றாங்க. ஆனால் 156 நாடுகளுடைய 53 நாடுகளுடைய முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகள்ல இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் தான் தலை நிமிர்ந்த ஒரு சமூகமாக வாழ்றாங்க. இது நான் சொல்ல இல்லை, இது பல வகையான ஆய்வுகளுடைய முடிவு. எக்கானமிக்கலி, பொலிட்டிக்கலி, வேற என்ன, மார்க்கத்தை பின்பற்ற ஃப்ரீடம், இந்தியாவில் இல்லாத ஃப்ரீடம்களுக்கு இருக்கு. இந்த நாட்டில் அசந்திருந்தா எங்களுக்கு செல்ல கிடைச்சது. அதனாலதான் நாங்க சொல்லுவாங்க, பெரும்பான்மையான மென்டலிட்டியோட வாழக்கூடிய சிறுபான்மை சமூகம். மைனாரிட்டி மைண்ட், என்ன மெஜாரிட்டி மைண்ட் சிச்சுவேஷன், மைனாரிட்டி. ஆனா எப்பயும் என்னன்னா பெரும்பான்மை தானே, எங்களை நாடு தானே. சிறுபான்மை என்ற திங்கிங், அந்த சிந்தனை எங்களுக்கு இல்லை. அதனால தயவு செஞ்சு, கடந்த காலங்கள் போய் முடிந்து விட்டது. இந்த நாட்டில் இப்ப நாங்க உரிமைகளோடு எங்களுடைய நாடு என்று சொல்லக்கூடிய அந்த அந்த உணர்வோடு நாங்க வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம். அப்படித்தான் வாழும். பொதுவாக நான் சொல்றேன், இந்த செய்தி எல்லாருக்கும் போறதுனால சொல்றேன், வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய இலங்கையர்கள் அந்த நாடுகளில் போய் அவங்க சிட்டிசன்ஷிப் எடுத்து அங்கே வாழ்றாங்க. நான் அவங்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்க கூட நாட்டில் வாழக்கூட, நீங்க இப்ப இலங்கையர்கள் அல்ல, நீங்க கனடாவில் வாழ்றீங்க இருந்தால் கனடியன் முஸ்லீம்ஸ், அங்கத்து கலாச்சாரம் இருக்குது, அங்க வாழக்கூடிய முஸ்லீம்கள் நீங்க. அப்ப உங்களுக்கு அங்க ரெண்டு ஐடென்டிட்டி வரணும், ஒன்று முஸ்லீம் என்ற ஐடென்டிட்டி, ரெண்டாவது என்ன, கனடியன், பிரித்தானியாவை சேர்ந்தவர் அல்லது ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர், அந்த நாட்டு கொடி, அந்த நாட்டு கீதம், அந்த நாட்டில் பற்று, நாட்டு மீது பற்று, இதெல்லாம் எங்களுக்கு வர வேண்டிய உண்டு. எனவே மிக அன்பாக சொல்லுகிறேன், இறக்கமாக சொல்லுகிறேன், இந்த விடயத்தை கவனத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மதீனாவுக்கு துவா கேட்டாங்க, எனக்கு ஆச்சரியம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தான் வாழ்ந்த பூமியை நேசித்தாங்க. ஹதீஸ்ல வந்திருக்குது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிப்பட்டம் கிடைத்து முதலாவது நாள், எது நாள், நபிப்பட்டம் கிடைச்சி முதலாவது நாள், நபியினுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நாள், எந்த வாழ்க்கையில நீக்குதானே, கிராஜுவேஷன் கிடைச்ச நாள் அல்லது எங்கட வாப்பா அல்லது தாய் மகாத்தான நாள் அல்லது நாங்க கல்யாணம் முடிச்ச நாள், ஒரு சந்தோஷமான நாள், ஒரு கவலையான நாள், வாழ்க்கை செய்ய மாட்டாது, மறக்க மாட்டது. அது மாதிரி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான நாள் தான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முதலாவது முறை சந்தித்த நாள். அதுக்குத்தான் சொல்லுவோம் வஹி கிடைச்ச நாள் என்று சொல்லி, நபி வஹி வந்த நாள். அந்த நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்துட்டாங்க, நடுங்கிட்டாங்க. ஏன், ஒரு பெரிய ஒரு பொறுப்பு கிடைச்சி, அமானிதம் வான ஒரு மலைக்கு மேலே இருக்கினாலும் மலை சுக்கு நூறாகும், இல்லை அஞ்சல் நகாதல் குரான் அலாஜ், அப்படிப்பட்ட ஒரு அமானிதம் யாரே கிடைச்சிக்குது. அந்த அமானிதத்தை சுமந்ததினால காய்ச்சல் நடுங்குறாங்க, பயந்துட்டாங்க. ஓவவே சுமக்கேலாத சுமர் போல வளர்ந்தது, இன்னா சமுத்தே அலைக்க கவுலன் சத்தீதா, ஒரு பாரமான செய்தி உங்களுக்கு வரப்போகுது, வந்திருக்குது. அப்ப சல்லல்லா சல்லா அந்த செய்தியை சுமந்து கொண்டு போனாங்க, யாரிடத்துல, தன் மனைவி ஹதீஜா இடத்துல போனாங்க. சுபஹானல்லாஹ், ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னைக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு மனைவியாக மட்டும் இருக்கல், அன்றைக்கு நாள் ஒரு கவுன்சிலராக இருந்தார், ஒரு கவுன்சிலிங் செஞ்ச யாரு, யாரு சொல்லு, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மனைவியாக மட்டும் இருக்கல, மனைவியா இருந்திருந்தா சொல்லிப்பாங்க, அப்படியா இங்க வாங்க சாப்பிடு பண்ணிப்பாங்க, அப்படியா வாங்க பயன்படுத்தீங்களா காய்தா கஷாங்காய் தருவாங்க, கட்டிப்பாங்க, மருந்து மருந்த குடிச்சீங்களா கட்டிப்பாங்க, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன தானே போக வானம் சொன்ன சொல்லிப்பாங்க, யாரு அப்படி சொல்ல. அன்றைக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எப்பயும் போல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கவுன்சிலராக இருந்தார், ஒரு கவுன்சிலிங் என்ன கவுன்சிலிங், இப்படியா என்ன கண்டிங்க எல்லாம் கேட்டு போட்டு சொன்னாங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, கல்லா அப்படி ஒன்றும் இல்லை, அல்லாஹு லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒரு நாளும் அவளை வீணாக்கலாம், ஒரு பயந்து நடுங்கி காய்ச்சலோட வந்து என்ன போத்து 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 யாரு வராங்க, சொன்னாங்க கல்லா அப்படி ஒன்றும் இல்லை, லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை வீணாக்க மாட்டான். ஏன் வீணாக்க மாட்டான் தெரியுமா, நீங்க தொழுகிறீங்க, நோன்பு வைக்கிறீங்க, ஜகாத் கொடுக்கிறீங்க, ஹஜ் செய்றீங்க, குர்ஆன் ஓதுறீங்க, ஒன்றும் சொல்ல இல்லை. ஏன் வீணாக்க மாட்டான் தெரியுமா, நீங்க குடும்பத்தை சேர்ந்து வாழ்வீங்க, ஏழைகளுக்கு உதவி செய்றீங்க, விருந்தாளிகளுக்கு விருந்து கொடுக்கிறீங்க, உண்மையை சொல்லக்கூடிய மக்களுக்கு உதவி செய்றீங்க. புகாரி ஷரீஃபினுடைய நாலாவது ஹதீஸ், நாலாவது ஹதீஸ், تحمل الكلة وتعين على نظائم الحق وتقرع الضيف وتصل الرحمة. ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீ வந்த முதலாவது நாள்ல சொன்ன நன்மாராயம், உங்களை அல்லாஹ் வீணாக்கமா, எங்கட மனைவிமான எங்களை பார்த்தா சொல்லுவோம், ஓரி பண்ண வானம் உங்களை, உங்கள்கிட்ட உள்ள நல்ல குணம் உங்களை வாழ வைக்கும், எங்கட தொழுக நல்ல குணம் அல்ல, அது எங்களுக்கு வேண்டிய ரப்புக்கும் இடையில் உள்ள உறவு, ஏன்னு நோம்பு எனக்கு வேண்டிய அல்லாவுக்கு இடையில் ரகசியம், ஏன் தான தர்மம் அது ஏன் வலது கை கொடுக்கிறது என்ன கைக்கும் தெரியாது, ஆனா ஏந்த குணம் குடும்பத்தை சேர்ந்து வாழ்வது, ஏந்த குணம் ஏழைகளுக்கு உதவி செய்வது, இது விளங்கு, ஏந்த குணம் விருந்தாளிகளுக்கு விருந்து கொடுக்கிறது, ஏண்ட குணம் வயதுல மூத்தவர்களை கண்ணியப்படுத்துறது, ஏண்ட குணம் வயதுல சின்னவங்களை என்ன செய்யறது இரக்கம் காட்டுறது. இது மக்களுக்கு நல்ல கவலை. என்ன நடந்துச்சுன்னு பார்த்துக்கொள்ளணுமே. அவக்கும் கொஞ்சம் கிளரிபிகேஷன் வேணும். என்ன தெரியுமா செஞ்சா புத்திசாலித்தனமா, மனைவிய கணவனை கூட்டி கொண்டு சொன்னா வரத்தத்து ஒரு நௌபாலத்தர் இருக்கிறாரு, அவருக்கு நாலு விஷயம் தெரியும், அவரே முன்னைய வேதங்களை எல்லாம் படித்தவரு, அவர்கிட்ட பேசி நாலு வார்த்தை கேட்டு வருவோம், நீங்க சொன்னத சொல்லுங்க. ஆனா ஒரு நாளும் அல்லாஹ் அவங்களை வீணாக்க மாட்டான் வார்த்தையெல்லாம் சொல்லி போட்டு கதீஜா ரதி அல்லாஹு தலான்ஹா யார ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாரு மூசா அலை இஸ்லாத்தினத்துல வந்து போவாங்களோ அந்த ஜிப்ரீல் தான் உங்கள்ட்ட வந்திருக்கிறாரு. எனவே உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்க போகுது, உங்கள் எதிர்காலம் இப்படி பிரகாசிக்கும், நீங்க தான் எங்கட வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நபியாகும் என்ற நன்மாராயம் எல்லாம் யாரு சொன்னாங்க? வரகத்து பின் நவ்பல் யாருக்கு சொன்னாங்க? இது அந்த நாள், இந்த நாள் வஹி வந்த நாள், இது மூணு மாசத்தே போறாங்கல்ல அதே நாள்ல தெரியுமா அவன் முதலாவது கேட்ட கேள்வி, அவ்வுகிரிஜியும் இந்த ஊர் மக்கள் என்ன இந்த ஊரை விட்டு வெளியாக்குவாங்களா? அண்டைக்கு கேட்டாங்க, ஆச்சரியப்பட்டாங்க, என்ன இந்த ஊரை விட்டு வெளியாக்கினா நான் எங்க போவேன்? வெளியாக்கப்பட்டனால் ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. இது நடந்து 13 வருடங்களுக்கு பிறகு சல்லா சல்ல மதீனா விட்டு வெளியே போக, மக்கா விட்டு வெளியே போகக்குள்ள மதீனாவின் பக்கம் மக்காவின் பக்கம் திரும்பி பார்த்து சொன்னாங்க, என்ன வாழ வைத்த ஊரு, இந்த ஊர் மக்கள் என்னை வெளியாக்கி இல்லாவிட்டால் நான் வெளியாக மாட்டேன், இந்த ஊரின் பக்கமாக நான் திரும்பி வருவேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சந்தர்ப்பத்தில்தான் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்திறக்கினான், இன்னல்லதி ஃபர்ழ அலைகல் குர்ஆன லராதுக இலா மஆத். நபியே நாயகமே, எந்த ரப்பு உங்களை குர்ஆன் இறக்கி கண்ணியப்படுத்தினானோ அந்த ரப்பு இந்த ஊரின் பக்கமாக மீண்டும் உங்களை திருப்பி கொண்டு வருவான், நீங்க கவலை இல்லாம தோங்க அனுப்பி வச்சான். இது மக்கான்றதுக்காக வேண்டி முஹப்பத் வைக்கல, இந்த ஊரன்றதுக்காக வச்ச முஹப்பத்துக்கு. சரி, மதீனாவுக்கு போய்த்தாங்க. மதீனாவுல போனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக மக்காவுடைய அன்பு அங்க டிரான்ஸ்பர் ஆகுது. எங்க இயக்கதானே? இப்ப நாங்க ஊர்ல இருந்து எத்தனையோ பேர் கொழும்புக்கு வந்து சேர்ந்தோம், இப்ப கொழும்பு தான் எங்கட ஊரு. கொழும்புக்கு சுனாமி வர சரி, கொழும்புக்கு டென்ஷன் வர சரி, கொழும்புக்கு காத்து வரக்கூடாது, எங்கட ஊரு கொழும்பு. ஊருக்கு வந்தா என்ன சரி செய்வோம்? அப்ப இது மனிதனுடைய இயல்பு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு விட்டு மதீனாவுக்கு வந்து மதீனாவில் செட்டில் ஆகிட்டாங்க. மதீனாவில் செட்டிலானதுக்கு பிறகு ஹதீஸுகளை பிறத்தி பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு கிட்ட துவாக்கள், மதீனாவுக்கு கிட்ட துவாக்கள், ஆச்சரியமான துவாக்கள், ஆச்சரியமான துவாக்கள். وقد صح عنه صلى الله عليه وسلم في محبة المدينة ما لم يرد مثله في مكة. مكة கேட்ட துஆக்களை விடவும் அதிகமான துஆக்களை கேட்டாங்க. ஆனா மக்காவுல தொழுகிறது ஏற்றம், ஹஜ் உம்ரா மக்காவில தான் செய்யணும். மதீனாவில தொழுத 1000, மக்காவில தொழுத 1 லட்சம், இது ஹதீஸ். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலாக துஆ கேட்டதுக்கு மதீனாவுக்கு துஆ கேட்டாங்க. அவங்க சொல்றாங்க, மக்காவில நீ ஏற்படுத்தின பரக்கத்துகளை போன்று இரட்டிப்பான பரக்கத்தை மதீனாவில் ஏற்படுத்துவாயாக. யார் துவா கேட்கிறாங்க? இது தண்ட ஊருக்கு கேட்ட துவா, இது தண்ட தேசத்துக்கு கேட்ட துவா. இது மறுபடியும் சொல்றாங்க, எங்களுடைய மதீனாவுடைய ஈச்சப்பழத்தில் பறக்கத்தை செய்வாயா, மதீனாவுடைய ஈச்சப்பழத்தில் பறக்கத்தை செய்வாயா, மதீனாவுடைய தோற்றத்தில் பறக்கத்தை செய்வாயா, மதீனாவுடைய அளவுகோல்ல பறக்கத்தை செய்வாயா, மதீனாவுடைய அள்ளுகள்ல பறக்கத்தை செய்வாயா. நிச்சயமாக உன்னுடைய அடியார், உன்னுடைய நண்பர், உன்னுடைய நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் துஆ கேட்டார்கள். நானும் அதே போல உன்னுடைய அடியார், உன்னுடைய நபி, உன்னுடைய ரசூல், நானும் துவா கேட்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு துவா கேட்டது போல நான் உன்னிடத்தில் மதீனாவுக்கு அதை விட கூடுதலாக துவா கேட்கிறது. யார் சொல்றாங்க? உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு இப்படி துவா கேட்ட காரணம் அது மதீனா தந்த இருப்பிடம், தந்த தாய் நாடு. அங்கத்தான் நான் அடக்கம் செய்யப்பட போகிறேன், அங்கத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உலமாக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க, இது மக்கா மதீனான்றதுக்காக கேட்ட துவா அல்ல. எதுக்கு கேட்ட துவா? இது தான் அடக்கம் செய்யப்பட இருக்கிற பூமி, தண்ட ஜெனரேஷன் வாழ இருக்கிற பூமி, எந்த குழந்தைகள் வாழ இருக்கிற இடம். எனவே இது மாதிரி ஏராளமான ஹதீஸுகள், குர்ஆனுடைய ஆயத்துகள் இருக்குது. தேசப்பற்று நாட்டுப்பற்றுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று, ஆனா அதுல நல்லா அமைச்சுக்கொண்டோம். வீண் விரயம் என்றது இல்ல, இஸ்லாத்துக்கு முரணான செயற்பாடுகள் அதுல இல்ல. பள்ளி வாசல்கள்ல தேசிய கொடி என்ன செய்யலாம்? பறக்க விடப்படலாம். ஜமீத்துலமாவுடைய ஒரு வேண்டுகோள் இருக்குது, தேசிய கொடி என்ன செய்யப்பட வேண்டும்? பள்ளி வாசல்கள்ல, முஸ்லீம் பாடசாலைகள்ல, முஸ்லீம் நிறுவனங்கள்ல என்ன செய்யப்பட வேண்டும்? அது அது பறக்க விடப்பட வேண்டும். தேசிய கொடிய கூட நாங்க, எனக்கு இப்ப ஞாபகம் என்ன, நாங்க அந்த அளவுக்கு சொல்ல காரணம் என்னன்னா, எங்களுக்கு இந்த தகவல் வந்ததினால சொல்றேன். ஒரு பள்ளியில தேசிய கொடிய பறக்க வைக்கிறாங்க. எப்படி பறக்க வைக்கிறாங்க? ஒரு கம்பளை கட்டி எப்படி போட்டு கொடி எங்க செய்திப்ப? இது அவகௌரவிப்பு. நாட்டு சட்டத்துல சிறை அனுப்ப, சிறைக்கு அனுப்பப்பட வேண்டிய புத்தம் இது. உடனே அந்த போலீஸ்காரன் வந்து நல்லவன் ஒத்து அவர் வந்து சொல்லிட்டார், தயவு செஞ்சு மிக கலவன் மிக தாண்டிப்ப, மேம தாண்டிப்பான், மேம தெம்மத் மிக கரதரவை, அது இப்படித்தான் வரணும். இந்தியாவுடைய ஒரு 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 வீராங்கனை, ஒரு ஒரு ஸ்போர்ட் செய்யக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு ஒரு இதண்ட வெற்றிட்டு வந்து அவரு இந்தியா கூடிய கீழே போட்டு அதுக்கு மேல நடந்து போகணும்னு சொல்லி என்னாச்சு? அதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்குது. தேசிய கொடி, தேசிய கொடி என்று சொல்லும்போது இப்ப பாருங்க பார்ப்போம், சிங்கள இனவாத அமைப்புகள் தேசிய கொடிய மாற்றணும். ஏன் காரணம் மாற்றணும்? இப்ப இருக்கிற தேசிய கொடியில எத்தனையோ அடையாளங்கள் இருக்குது. முஸ்லீம்களுக்கு, முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டில் வாழக்கூடிய 4 வகையான மக்கள் இருக்கிறாங்க, பௌத்தர்கள், இந்துக்கள், மற்ற என்ன கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் என்று சொல்லி 4 வகையான மக்களுக்கு 4 கலர்கள் செய்யப்பட்டிருக்கு, ஒதுக்கப்பட்டு. அது எங்களை எங்களை பெருந்துவப்படுத்து. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய சனத்தொகை இவ்வளவு, பௌத்தர்கள் இவ்வளவு என்று சொல்லக்கூடிய என்ன, நாங்கள் எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு சிங்கம் என்று சொல்லக்கூடிய அனைத்து செய்திகளும் எதிர்க்குது. அதனால நீங்க பயிர்த்து பாருங்க, கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, தேசிய கொடி இலங்கையினுடைய கொடியை போட்டு அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் என்ன சொல்லு, இந்த கலவையை போட்டீங்க, இதனுடைய அர்த்தம் என்ன? எனவே வாழ்க்கையில சில விஷயங்கள் இருக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மார்க்கம் என்பதும் கலாச்சாரம் என்பதும் என்ன, ரெண்டுக்கும் நாங்க சொந்தக்காரர்களாக மாறும், ரெண்டுக்கு நாங்க சொந்தக்காரர்களாக மாறணும். எனவே நாங்க எனக்கு இப்ப ஞாபகம், சென்ற வருஷம் தேசிய இது இண்டிபெண்டன்ட் டே கொண்டாடி கொண்டிருக்கக்குள்ள ஒரு ஆபீஸ்ல ஸ்ரீலங்கா நியாயத்துல அவங்களும் இண்டிபெண்டன்ட் டே கொண்டாடுறாங்க. அப்ப அங்கிருந்த ஒரு முக்கியமான சகோதரர் செய்தி அனுப்பியிருந்தாரு, முஸ்லீம்கள் சார்பாக யாரு சரி உத்தரங்க வரணும், இதை பத்தி எங்களுடைய நாட்டு பற்று இஸ்லாத்தினுடைய பார்வையில் எப்படிப்பட்டது என்பதை பத்தி பேசுறதுக்குன்னு சொல்லி வந்த சந்தர்ப்பத்தில் அப்ப நாலு மதகுருமார்கள், நாலு மதத்தை சார்ந்த ரிப்ரசன்டேட்டிவ்ஸும் அங்க வந்திருந்தாங்க, பௌத்தர்கள் இந்துக்கள், அவர் நாலு பேரும் அவரு பௌத்த சகோதரர் அவருடைய முறை பிரகாரம் ஓத வேண்டியை தோதித்தாரு. ரெண்டாவது யாரு இந்து, அவங்க அவர் ஓத வேண்டிய தோதினாரு, இவரு ஓத வேண்டிய பிளஸிங்ஸ் அவரே செய்ய வேண்டிய. அப்புறம் முஸ்லீம் சகோதரர் வந்துட்டு ஜிமித்ரம் அழைக்கூடிய நல்ல அழகா சிங்களம் பேசக்கூடிய இளம் சகோதரர் அவர் எழும்பி நாட்டு பற்று என்றால் என்னன்றத பற்றி ஒரு 15 நிமிஷம் சிங்களத்தில் பேசிக்கிறார். அந்த மக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம், இஸ்லாத்தில் இப்படி எல்லாம் இருக்குதா, ஏன் நீங்க எங்களுக்கு சொல்ல இல்லை, எங்களுக்கு இது தெரியாது. இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாம் மக்காவுக்கு துவா கேட்டாங்க, மக்காவுடைய தண்ணிக்கு துவா கேட்டாங்க, வளங்களை நாசமாக்கமான வளங்களை பாதுகாருங்கோ, இந்த நாட்டில் முஸ்லீம்கள் எப்படிப்பட்ட நாட்டு மக்களாக வாழ்ந்திருக்கிறாங்க. அவர் சொல்ல அவர் அந்த சபையில சொல்றாரு, நீங்க நல்லா விலகி கொங்கோ, இந்த நாட்டில் முஸ்லீம்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, நான் முஸ்லீம்களுக்கு பாபர் சாப் இல்லை நீக்கார் எங்க அந்த சபையில், முஸ்லீம்களுக்கு என்ன இல்லை பாபர் சாப். ஏன் காரணம் சொன்னார், ஹிஸ்டரி சொன்னார், இந்த கிதாபுல இந்த இடத்துல இப்படி இருக்குது, சிங்கள ராஜாக்கள் எங்களுக்கு சொன்னது இந்த தொழில் நீங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னார். ஏன்னா இது இழிவான மக்கள் செய்யற தொழில், யாருடைய பார்வையில், எங்களோட பார்வையில, எங்களோட மார்க்கு அப்படி ஒன்று இல்ல, சிங்கள மக்களுடைய பார்வையில அப்படி ஒன்று இருக்குது, உயர்ந்த ஜாதி செய்த தொழில், இலக்க ஜாதி செய்த தொழில், நாங்கள் உயர்ந்த ஜாதியாக இருந்தோம், நாட்டுக்கு இந்த நாட்டினுடைய இறைமையை பாதுகாத்தவர்கள், அதனால் அந்த காலத்தில் வாழ்ந்த சிங்கள ராஜாக்கள் இவங்க இப்படி சொன்னார்கள் என்று சொன்னாங்க, ஷொக்காவி எங்களோட மார்க்கத்தில் தொழில வித்தியாசம் இல்லை, உங்களோட மார்க்கத்தில் இருக்குது, அதனால தான் அந்த காலத்தில் வாழ்ந்த சிங்கள ராஜாக்கள் இந்த தொழிலைகளுக்கு என்ன செய்யல தரை. எனவே இந்த நாட்டில் நாங்கள் தலை நிமிந்து வாழணும், எங்கள் அடுத்த ஜெனரேஷன் நாட்டில் வாழணும் என்றால் இந்த நாடு எங்களுடைய நாடு, விருந்தாளிகள் அல்ல. சென்ற வருஷம் நடந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல், ஒரு நாளும் இல்லாத அளவுக்கு முஸ்லீம்கள் தங்கள் வாக்குரிமைகளை பயன்படுத்தினார்கள். ஒரு அரசாங்கத்தை நாங்கள் என்ன செய்ய கிடைச்சது, மாற்ற கிடைச்சது. அன்றைக்குத்தான் முஸ்லீம்களுடைய ஹிஸ்டரியில, இந்த நாட்டுடைய ஹிஸ்டரியில ஆக கூடுதலான முஸ்லீம்கள் வாக்களித்த எலெக்ஷன் இந்த எலெக்ஷன், அது ஹிஸ்டரியில பட்டிருக்கு. முந்தி இருந்த அரசாங்கம் சொன்ன, எங்கள்கிட்ட நேரடியாக சொன்னாங்க, இதுக்கு பிறகு சிறுபான்மையினருடைய இலெக்ஷன்ல வாக்குகள்ல நாங்க தங்கி இருக்க வேண்டிய தேவை இல்லை, எங்களுக்கு போதுமான அளவு நாங்க ஒரு பௌத்த சமூக சகோதரனுடைய பௌத்த இனத்தின் சமூகத்தினுடைய ஓட்டை நாங்க எடுத்துட்டோம் என்று சொல்லி அவங்க நினைச்சாங்க. உண்மையிலே அவங்க சொன்னது சரிதான், எப்ப தெரியுமா நாங்க வாக்களிக்காம இருந்திருக்கோம், அன்றைக்கு தான் விளைவிச்சது இல்ல, இது தவறு. எனவே இந்த நாட்டில் உரிமைகளையும் வென்றெடுக்க வேண்டும், நாட்டு பிரஜைகள் என்ற உணர்வுடன் வாழ வேண்டும். தயவு செஞ்சு சொல்றேன், நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யும், சரிவர செய்யும், கட்டும பிரச்சனை. ஓபனா சொல்றேன் கேட்டுக்கொண்டோம், இந்த நாட்டு இமாம் அல்லாமா ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அவங்க தான் கூடுதலாக இந்த எக்கானமியை பத்தி பேசியிருக்கிறவங்க உலமாக்கள், அவங்க சொல்றாங்க டக்ஸ் கட்ட வேண்டியவங்க, டக்ஸ் என்றத்தை அறிமுகப்படுத்தினதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான். யாரு டக்ஸ் கட்டணும், டக்ஸ் என்று வரணும். மதீனா முனவ்வராவுல நல்ல ஒரு பஜார் உருவாகிட்டு வெளிநாட்டு வியாபாரிமாரெல்லாம் வந்து மதீனாவில் செய்யறாங்க, வியாபாரம் பண்றாங்க. ஆனா இந்த பஜாரை உருவாக்குறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இந்த குட்வில் உருவாக்குறதுக்கு. உங்களோட கல்ல கொண்டே டோக்கியோல சும்மா ஈஸியா விற்கலுமா? அரசாங்கம் டோக்கியோ ஜப்பான் அரசாங்கம் பெரிய ஒரு எக்ஸிபிஷனை ஏற்பாடு செஞ்சு அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று போட்டு அதை பத்தி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அதுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய கல் வியாபாரி மாரெல்லாம் அங்க வர சொல்லி கொண்ட உருவாக்கினாங்க. அந்த மார்க்கெட்ல போயிட்டு சும்மா டெஸ்கட்டாம கல்லுத்த பிடிக்கும். நாங்க உருவாக்கி தந்த மார்க்கெட்ல நீங்க கல் விற்கிறீங்க. அதே மாதிரி தான் உமர் உதயர் சொன்னாங்க, உருவாக்கின மார்க்கெட்ல வெளிநாட்டு வியாபாரி மாதிரி வியாபாரம் பண்றாங்க சொன்னாங்க, டாக்ஸ் கட்டுங்கோ, இத்தனை வீதம் கட்டுங்கோ, எங்கட ஊர் மக்கள் வெளியே போறாங்க அங்க டாக்ஸ் கட்டுறாங்க. இந்த நாட்டில் அப்படிப்பட்ட முஸ்லீம்களாக நாங்க மாறோம், டாக்ஸ் கட்டு, எல்லாருக்கும் டாக்ஸ் ஃபைல், நாங்க ஒரு இன்கம் டாக்ஸ் பேயர், ஒளிச்சி மறைச்சொண்ணும் தேவையில்லை. அதனால இந்த நாட்டில் நாங்கள் எப்பயுமே நாட்டினுடைய இறைமையை பாதுகாக்க வேண்டும், நாட்டினுடைய வளங்களை பாதுகாக்க வேண்டும், நாட்டுக்கு விசுவாசம் உள்ள மக்களாக இருக்க வேண்டும், தேசப்பற்றோடு நாங்கள் வாழ வேண்டும். இலங்கையில் வாழும் பொழுது இலங்கை முஸ்லீம்கள், இலங்கையர்கள் நாங்கள், அதே நேரத்தில் நாங்கள் முஸ்லீம்கள், நாங்கள் முஸ்லீம்கள், நாங்கள் இலங்கையர்கள் என்று சொல்லக்கூடிய ரெண்டும் ஒன்றோடே ஒன்றுனா பிரிக்கப்பட முடியாத உறவு கொண்டவர்கள் நாங்கள் என்பதை இந்த நாட்டுக்கு, இந்த தேசத்துக்கு, இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். அப்பதான் இந்த நாட்டில் நாங்கள் தலை நிமிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது போன்று நாங்கள் தலை நிமிந்தே வாழ்ந்து கொண்டிருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய செய்தியோடு ஒரு முக்கியமான ஒரு மரண அறிவித்தோண்டு செய்தியோடு எங்களோட மதரசாவில் நீண்ட காலமாக ஒரு 4 வருஷமாக உஸ்தாதாக இருந்த ஒரு சகோதரர் மௌலவி சரூக் அவர்கள் மாக்கல் ஆர்ஃபனேஜில் பட்டம் பெற்று வெளியாகி குவைத் பல்கலைக்கழகத்தில் அரபு மொழியில் எம்ஏ முடித்த நல்லொரு டீச்சர், வெரி குட் டீச்சர். கிட்டத்தட்ட 2-3 வருஷம் எங்களோடு இருந்தார். சென்ற ஜனவரியில் அவர் கண்டியில் லஸ்கர் இருக்கக்கூடிய ஹக்கானியா மதரசாவில் சேர்ந்து கொண்டார். ஏன்றால் அவருடைய ஊர் கண்டி என்பதின் காரணமாக டிராவல் பண்ணுறது கஷ்டம் என்று சொல்லி எங்கட மதரசா தான். அதுவும் நேற்று இரவு வித்தியாசமாக இங்கிருந்து போனதுக்கு போகிற எல்லோருடையும் பேசுவார், ஆனால் நேற்று அசலுக்கு போகிற எல்லாரோடையும் பொதுவாக கோலெடுத்து கலைத்து பேசியிருக்கிறார், சும்மா ஃபெஷுவலாக பேசியிருக்கிறார். அப்போ இன்றைய காலையில் செய்தி வருகிறது, தஹஜ்ஜத்து கிளம்பின மனிதர் மதரசாக்கு போகணும் சமூகத்தில் ஒரு பேருந்து சொல்லி தஹஜ்ஜத்து கிளம்பினவர் மனைவிட்ட சொல்லியிருக்கிறார், டீ எடுத்து வாங்க, கோப்பி எடுத்துக்கொண்டு சொல்லி கோப்பி எடுத்துக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கணவன் மூத்தாக இருக்கார், அதனால உலகத்துடைய வாழ்க்கை அவ்வளவு தான். கோப்பி ஊத்துற நேரம் என்ன நேரம்? கோப்பி ஊத்தி கொண்டு வர நேரத்தில் வாழ்க்கை கோப்பி ஊத்தப்பட்டிருக்கு. அதனால அந்த ஒரு செய்தி, ஒரு ஆளினுடைய மௌத்து, ஒரு மிக நல்ல மனிதர், எளிமையான மனிதர், அழகாக அரபு மொழியில் எழுத்து வளம், பேச்சு வளம், பல வகையான வளங்களை கொண்டவர், நல்ல ஒரு ஆசான், நல்ல ஒரு டீச்சர். அவர் உருவாக்கி விட்டு போன பெரியொரு மாணவ, ஒரு பெரிய ஸ்காலர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அதே திறமைகளோடு இருக்கக்கூடியவங்க. எனவே அல்லாஹ் அந்த மனிதனுடைய கபரை பிரகாசமாக்கி வைக்கட்டும், அந்த மனிதனுடைய குடும்பத்துக்கு அல்லா ஆரோக்கியமான ஆபியத்தான வாழ்வு நசீபாக்கட்டும். அதே போல எங்களுக்கும் அல்லாஹ் நல்ல முடிவுகளையும் நல்ல வாழ்க்கையை நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.